கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. அத்தியாயம் 6, வானதியின் வருகை. தொடர்ச்சியை கேட்கலாம். கிளிங் கிளிங் என்று ஓசை கேட்க தொடங்கிவிட்டது. சிற்றொளி கல்லிலே எழுப்பும் நாதம் போல் செம்பியின் மாதேவி யாருக்கு தோன்றியது? நூபுரத்தில் ஓசை ஒழிக்க நடனமிடுவது போன்று மாதேவி யாருக்கு தோன்றியது? பலத்த காவல் சூழ மாளிகையின் இரகசிய இடத்திலே அந்த நாணய சாலை இருந்தது. நாணய சாலையின் ஒருபுறம் தங்க கட்டிகளாக அடுக்கியிருந்தனர். ஒருபுறம் பெரும் அடுப்பு தீயை உமிழ்ந்த வண்ணம் எரிந்து கொண்டிருந்தது. அதற்கு தீயை அதிகப்படுத்த ஒருவன் சக்கரம் போன்ற ஒன்றை சுழற்றிய வண்ணம் காற்று வர செய்து கொண்டிருந்தார். குழம்பு போல் தங்கம் உருகி கொண்டிருந்தது. அதை ஒருவன் பதம் பார்த்து பெரும் அகப்பையில் தங்க குழம்பை முகந்து சிறு அச்சிலே வார்த்து கொண்டிருந்தார். மேலே ஓர் அழுத்தமான கருவியால் அழுத்தி ஒவ்வொரு காசாக எடுத்து அறத்தால் மெருகிட்டுக் கொண்டிருந்தார். உருவான காசுகள் பட்டு துணி விரிப்பில் பரவலாக ஆற வைக்கப்பட்டிருந்தன. பழுபட்டரையர் கை நிறைய பொற்காசுகளை எடுத்து செம்பியன் மாதேவியாரிடம் நீட்டினார். தேவியார் ஒரு காசு எடுத்து பார்த்தார். தீவர்த்தியின் வெளிச்சத்தில் அந்த மஞ்சள் நிற பொன் நாணயத்தில் புலியின் உருவம் கம்பீரமாக திகழ்ந்தது. உத்தம சோழர் என்று பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. பொற்காசு வெளியிட தொடங்கிய பிறகு நாட்டில் பலவிதமான நன்மைகள் ஏற்பட்டதோடு வெளிநாட்டு வாணிபத்திலும் நம் நாடு மிகுந்த பயன் பெற்றிருக்கிறது என்று தனாதிகாரியான பழுவேட்டரையர் கூறினார்.
பழுவேட்டரையரே, உங்கள் சகோதரர் இந்த நாட்டிற்காகவே வாழ்ந்து நாட்டிற்காகவே உயிர் நீத்திருக்கிறார். 7 தலைமுறைக்கு ராஜவம்சம் உங்கள் வம்சத்துக்கு கடமைப்பட்டிருக்கிறது. உங்கள் மகளுக்குத்தான் என்ன தெய்வ பக்தி, என்ன தெய்வ பக்தி! இனி கோயில் நிபந்தங்களாக பொற்காசையும் கொடுக்கலாம்
என்று மாதேவியார் கூறினார். வெளி உலக தொடர்பு இல்லாத அந்த இடத்திலும் குளிர்ந்த காற்று எங்கிருந்தோ வீசியது.
இனிய காற்று வருகிறது, எப்படி அப்பா
என்று பஞ்சவன் மாதேவியார் கேட்டாள்.
அதோ பார் சாளரம், அதற்கு பின் வெண்ணாற்றங்கரை இருக்கிறது, அதனால் குளிர்ந்த காற்று வீசுகிறது
என்று கூறிய பழுவட்டரையர் கண்கள் அந்த சாளரத்தையே நோக்கின. அவர் காண்பதற்கு சற்று முன்புதான் அந்த நாணய சாலையில் பணியாற்றும் ரவிதாசனின் சகோதரன் பரமேஸ்வரன் பொற்காசுகள் அடங்கிய பையை அந்த சாளரம் வழியே வெளியே போட்டுவிட்டு வந்தான். அவன் பொற்காசுகளை வெளியே எடுத்து செல்ல அந்த சிறு சாளரத்தை பயன்படுத்தினார். வெகு உயரத்தில் இருக்கும் அந்த சாளரத்தின் மேல் ஏற அவன் வழியை கண்டுபிடித்திருந்தான். இருளான பகுதி இருந்த அந்த சாளரத்துக்கு அருகே அவன் இருந்த போதுதான் பழுவட்டரையரும் அரசுகுள்ள பெண்மணிகளும் அங்கே வந்திருந்தனர். திடீர் என்று அங்கிருந்து இறங்கினால் ஐயமேழும் என்பதற்காக சற்று நேரம் மூச்சு விடாமலேயே இருந்து பழுவட்டரையர் கவனம் கை நிறைய இருக்கும் காசுகளின் பேரில் இருந்தபோது கீழே இறங்கிவிட்டான். அதுவரை சாளரத்தை அவன் மறைத்திருந்தான். அடைபட்டிருந்த சாளரம் தடை விலகியதால் குளிர்ந்த காற்றை அங்கு அனுப்பியது. அந்த சாளரத்தை நோக்கிய வண்ணம் பழுவேட்டரையர் இருக்கும் போது சுரங்க வழியாக நாணய சாலைக்கு வர இறங்கிய வானத்திற்கு இருளில் திக்கு திசை தெரியவில்லை. மெல்ல மெல்ல தட்டுத்தடுமாறி நடந்தாள். அவள் உடல் எல்லாம் உயர்த்தது. இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டது. அதோ அந்த சிறு பொந்தின் வழியாக ஏதோ வெளிச்சம் தெரிகிறதே. வானதி அந்த இடைவெளி வழியை எட்டி பார்த்தாள். சற்று தொலைவில் ஒரு பெரும் மண்டபம் தெரிந்தது. அங்கே யாரோ நடமாடும் ஓசை கேட்டது. தீவர்த்தியை பிடித்துக் கொண்டு யாரோ நிற்கின்றார்கள். அவர் அருகே சிறிய பழுவேட்டரையர், அவரோடு வந்த பெண்டிர் எங்கே? அவர்கள் நின்ற இடம் சோழ சாம்ராஜ்யத்தின் பொக்கிஷ நில அறை. அந்த இடத்துக்கு வரும் வழி சோழ சாம்ராஜ்யத்திலேயே குறிப்பிட்ட ஓரிருவருக்குத்தான் தெரியும். சிறிய பழுவேட்டரையர் தனாதிகாரியாக பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு வாய்ப்பேச இயலாதவர்களையும் காது கேட்காதவர்களையும் தம் காவல் வீரர்களாக நியமித்தார். மலை மலையாக பொன் வெள்ளி ஆபரணங்கள் குவிந்து கிடந்தன. இளைய பிராட்டி குந்தவை தேவி அந்த நில அறையை பற்றி முன்பு கூறியிருக்கின்றாள். அங்கே போக முடியாது என்று சொல்லியிருக்கின்றாள். போனவர்கள் எவரும் திரும்பியதில்லை என்றும் கூறியிருக்கின்றாள். பராந்தக சோழர் காலத்தில் இருந்து சேகரிக்கப்பட்ட வைர வைடூரிய ஆபரணங்கள் ஏராளமாக கிடப்பதை பிராட்டி கூறியிருக்கின்றாள். எத்தனையோ தலைமுறைகளுக்கு பயன்படும் நிதி குவியல் அங்கு குவிந்திருப்பதை தெரிவித்திருக்கின்றாள். பல நாட்டு மன்னர்களின் ரத்தின கிரீடங்கள் அங்கு கிடப்பதையும் அவர்களின் வைடூரியம் பதித்த வாள்கள் அங்கு வழங்கி கிடப்பதையும் செப்பு நாணயங்கள் பாசை பிடித்து கிடப்பதையும் தெரிவித்திருக்கின்றாள். எல்லாவற்றையும் விட அந்த நிலவரைக்குள்ளே உள்ள மற்றொரு ரகசிய அறையில் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு தேவேந்திரன் அளித்த பரிசுகள் புதைக்கப்பட்டிருப்பதையும் ரகசியமாக கூறியிருக்கின்றாள்.
ஏனக்கா, இவ்வளவு செல்வத்தையும் பூமிக்கடியில் புதைத்து வைப்பதில் என்ன பலன்
என்று வானதி குந்தவையை கேட்டாள். குந்தவை அதற்கு நேரடியாக பதில் கூறாமல்,
வானதி, நீ ஒன்று இப்போது செய்வதாக வாக்களிப்பாயா என்று மாற்று கேள்வி கேட்டாள்.
நீங்கள் கூறி நான் எந்த காரியத்தையாவது தட்டியிருக்கின்றேனா அக்கா?
போடி சாகசக்காரி, நீ மறுத்தவற்றையெல்லாம் நான் விரல் விட்டு கூறட்டுமா இப்போது சொல்வதை செய்வதாக ஒப்புக்கொள்கின்றாயா?
எதையக்க நான் மறுத்தேன். சரி, இப்போது சொல்லுங்கள், செய்கின்றேன் என்றாள்.
நீ பட்டத்து ராணி ஆனவுடன் இந்த நிலவரையில் உள்ள செல்வங்கள் அனைத்தையும் மக்களுக்காக செலவிட வேண்டும் என்று அருண்மொழிக்கு யோசனை கூறுவாயா என்றாள் குந்தவை.
அக்கா, மிக நல்ல யோசனை தான். 100,00,000, 1,000,000 என்று நவரத்ன குவியல்களை பயனின்றி இருக்கவிடக் கூடாதுதான். அதை எப்படி செலவு செய்ய முடியும் என்று கேட்டாள் வானதி.
ஏன் முடியாது என்றாள் குந்தவை.
அக்கா, தங்களிடம் நான் முன்பு செய்த சபதத்தை மறந்துவிட்டீர்களா? நான் தங்கள் தம்பியோடு சமமாக அமர்ந்து பட்டத்து அரசியாக அங்கம் வகிக்க மாட்டேன் என்றாள் வானதி.
வானதி, ஏதோ வேடிக்கையாக செய்த சபதத்தை வாழ்நாளில் நிலைநாட்டவா போகின்றாய்? இந்த நவரத்தின குவியலை தீர்க்கவாவது ஒரே ஒரு நாள் அரசியாக இரேன் என்றாள் குந்தவை.
அக்கா, நாம் அந்த பொக்கிஷ அறையை பார்க்க வேண்டாமா? எத்தனை விதமான நிதியங்கள் அங்கு இருக்கின்றன என்று காண வேண்டாமா என்றாள் வானதி.
அந்த சமயம் தனாதிகாரியாக பெரிய பழுவேட்டரையர் இருந்தார். குந்தவை வாயை பொத்திக் கொண்டு,
ஐயோ, நிலவரைக்கு மட்டும் போகக்கூடாது. அங்கே போகும் எவரும் திரும்புவதில்லை. பழுவேட்டரையரின் கெடுபிடி அதிகம். அதனோடு அந்த நிதி குவியலை பார்த்தால் நாம் அங்கேயே மயங்கி வீழ்ந்து இறந்து விடுவது நிச்சயம். நம் எதையும் தாங்காது என்று கூறினாள்.
இளைய பிராட்டி தடுத்து அந்த பொக்கிஷ நிலவரையை இப்போது காண்கின்றோம். முழு இடத்தையும் பார்க்காவிட்டாலும் அந்த இடைவெளி வழியே பழுவேட்டரையரின் அருகே இருந்தவன் பிடித்திருந்த தீவர்த்தி ஒளியில் பொக்கிஷ அறையின் ஒரு பகுதி தெரிந்தது. நவரத்னங்கள் ஒளியில் பிரகாசித்தன. அந்த பிரகாசம் பலபடியாக தோன்றியது. நாக சர்பத்தின் கண்களை போன்றிருந்தது. புலியின் தீக்கக்கும் விழிகளை போன்றிருந்தது. காட்டு பூனையின் பயங்கர தணர் கண்களை போன்று காட்சியளித்தது. மின்மினி பூச்சிகள் லட்சோபலட்சம் அங்கு அமர்ந்திருந்து நித்யாவாசம் செய்வது போல் தோன்றியது. அங்கே நின்றிருந்த பழுவேட்டரையரும் அந்த தீவர்த்தி பிடித்திருந்த வீரனும் பேசிய வார்த்தைகள் அரைகுறையாக கேட்டன. உத்தம சோழரது ஆட்சி காலத்தில் பழுவூர் நக்கன் பெரும் தொண்டாற்றி அரசரது அபிமானத்தை பெரிதும் பெற்றான். அவன் கங்க மண்டலத்தில் உள்ள குவளாளபுரத்திலிருந்து வந்து பழுவூரில் தங்கியவன். பெரிய பழுவேட்டரையர் கருத்தை கவர்ந்த அந்த இளவீரன் படிப்படியாக உயர்ந்து பொக்கிஷ சாலையின் அதிகாரியாக நியமிக்கப்பட்டான். குவளாளமுடையான் அம்பலவன் பழுவூர் நக்கனான அவன் சேவையை பாராட்டி விக்ரம சோழ மாராயன் என்ற பட்ட பெயர் அளித்து உத்தம சோழர் பாராட்டினார். அவனை விக்ரம சோழ மாராயன் என்று எல்லோரும் அழைத்தனர். அடர்ந்த மீசையும் உயர்ந்த நெற்றியும் திரண்ட தோள்களும் உடைய அவன் சற்று குள்ளமாக இருந்தாலும் காண்போர் அஞ்சும் தோற்றம் உடையவனாகவும் இருந்தான். ஆனால் அவன் இதயமோ பூ போன்று மிக மென்மையானது. மாறாயா என்று சிறிய பழுவேட்டரையர் சுற்றும் முற்றும் நோக்கிவிட்டு அவனிடம் பேச தொடங்கினார்.
அதிக நேரம் இங்கு உன்னோடு இன்று என்னால் பேச முடியாது. செம்பியன் மாதேவியார் நாணய சாலையில் கோயிலுக்கு தேவையான ஆபரணங்களையும் அணிகலன்களையும் பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது கிடைத்த நேரத்தில் உன்னிடம் இந்த அவசர செய்தியை தெரிவிக்க வந்தேன். நாணய சாலை, பொக்கிஷ சாலை, பாதாள நிலவரை, பாதாள சிறை காவல் எல்லாம் மிக கவனத்துடன் இருக்கின்றனவா?
ஆமையா, காற்று கூட என் அனுமதியின்றி நுழைய முடியாது. பாதாள சிறை காவல் பொறுப்பு மட்டும் என்னிடம் இல்லை.
உன்னிடம் மட்டும் இல்லாவிட்டாலும் உன் மற்ற காவல்களை கடந்துதான் பாதாள சிறைக்கு செல்ல வேண்டும். நாணய சாலைக்கு வந்து பொக்கிஷ அறையை கடந்து வேங்கை கூண்டை கடந்துதானே பாதாள சிறைக்கு செல்ல வேண்டும். அதனால் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். எனக்கென்னவோ கடந்த சில தினங்களாக நாணய சாலையில் நின்ற பொற்காசுகள் களவு போவதாக சந்தேகம் தோன்றியிருக்கிறது.
மாராயன் படபடப்பாக பேசக்கூடியவன். சற்றென்று அவனுக்கு முன் கோபம் துள்ளி வரும். எதிரே எவர் இருப்பினும் தூக்கி எறிந்து பேசிவிடுவான். அடுத்த கணம் அவன் கோபம் தணிந்து நீரில் இட்ட காய்ச்சிய இரும்பு போல் ஆகிவிடுவான். சிறிய பழுவேட்டரையரை தவிர வேறு யாராவது இப்படி கூறியிருந்தால் அவன் சும்மா இருந்திருக்க மாட்டான்.
ஐயா, பொறுத்தருள வேண்டும். அப்படி செய்தி கேள்விப்பட்டிருந்தால் அதற்கு ஆதாரம் இருக்காது என்றான்.
சிறிய பழுவேட்டரையர் துள்ளி திரும்பினார். இடைவெளி வழியை கவனித்துக் கொண்டிருந்த வானதி தன்னை தான் அவர் பார்த்து விட்டாரோ என்று அஞ்சி முகத்தை இழுத்து கொண்டாள்.
ஆதாரமா? மாறாயா,
கவனம் இருக்கட்டும்.
யாரிடம் பேசுகின்றாய்?
சந்தேகம் உறுதிப்படாமல் நான் பேச மாட்டேன்.
பொற்காசுகள் பாண்டிய நாடு செல்கின்றன.
தொண்டி துறைமுகத்தில் இப்போது புதிய முத்திரையிடப்பட்ட நாணயங்களை யவனர்களுக்கும் சீனர்களுக்கும் கொடுத்து அதற்கு மாற்றாக பல பண்டங்களை பெறுகின்றார்களாம் சிலர்.
ஆஹா,
அது மட்டுமா? அநிருத்த பிராமராயர் ராமேஸ்வரத்தில் பல நாட்களை கழித்தவர் நேற்று வந்தார். அவரோடு நாட்டு வளப்பழங்களை பற்றி உரையாடி கொண்டிருந்தேன்.
மன்னர், உத்தம சோழர் புதிய நாணயத்தை எடுத்து பெருமையோடு பிராமராயரிடம் காட்டினார். அவர் புன்முறுவலோடு அமைதியாக தன் இடுப்பில் செருகியிருந்த பையிலிருந்து அதே போன்ற நாணயத்தை எடுத்து நீட்டினார்.
ஐயா, இது என்ன ஆபத்து? சதிகாரர்கள் இங்கே இருக்கிறார்களா?
அதற்காகத்தான் எச்சரிக்க உன்னை இங்கு அழைத்தேன். நான் பெரும் சந்தேக குணம் படைத்தவன்.
யாரை சந்தேகிப்பேன் என்று தெரியாது.
இன்று நாணயங்கள் வெளியே கள்ளத்தனமாக செல்கின்றன. நாளை பாதாள சிறையிலிருந்து வந்தியத்தேவனை பறந்தோடினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆமாம், அந்த வானர் குலத்து பிள்ளை எப்படி சிறையில் வாழ்கின்றார் என்பதை காண வேண்டுமே
என்று சிறிய பழுவேட்டரையர் கூறியதும் வானதிக்கு குப் என்று வியர்த்து விட்டது. காற்று அதிகம் புகாத அந்த இருட்டு பாதையில் நின்றதால் அவள் தலை சுழன்றது. வந்தியத்தேவன் இங்குதான் இருக்கின்றான் என்பது கேட்டதும் அவளது உடல் படபடத்தது. இங்குதான், இங்குதான் என்று அவள் முணுமுணுத்தவாறு சுவர் ஓரமாக மெல்ல பிடித்த வண்ணம் நடந்தாள். அவளுக்கு சற்றென்று ஒரு வழி தென்பட்டது. படிக்கட்டுகளும் இன்னும் எங்கோ இறங்கி பிறகு மேலே ஏறின. சற்று தடுமாறினாள். அவள் பாதம் அடங்கியது. சுண்டு விரல் கூட எதிலோ மோதி வலித்தது. ரத்தமும் வந்திருக்கும். அச்சமயம் எங்கிருந்தோ ஒரு உருமல் சப்தம் ஒலித்தது. கிரீச் என்ற சப்தம் கேட்டது. வவ்வால்கள் படபடவென்று அடித்து ஓடும் ஓசை எழுந்தது. அதைத் தொடர்ந்து யாரோ முணுமுணுக்கும் குரல் கேட்டது.
அதோ வெளிச்சம் தெரிகிறது. வந்துவிட்டோம் நாணய சாலைக்கு. அப்பாடா, பிழைத்தோம். நாம் ஏன் திடீரென்று இம்மாதிரி காரியத்தில் தலையிட்டோம்? நமக்கு எதற்கு இந்த செய்கை எல்லாம்? இப்படி எவரும் அழைக்காமலா நாணய சாலையை போய் பார்க்க வேண்டும்? இன்னும் சில காலம் பொறுத்திருந்தால் அவரோடு வந்து பார்க்கலாம். வீரர்கள் தீவிரத்தையோடு முன் செல்ல, கம்பீரமாக அவர் நடப்பார். அவரோடு இந்த சுரங்கப்பாதையில் செல்லலாம். சற்று அவர் உடலோடு ஒட்டித்தான் இங்கு செல்ல வேண்டிய இன்பக் கட்டாயம் ஏற்பட, இருளே நீ வாழி, இக்கட்டான இடமே நீ வாழி, அவர் என் கரங்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்வார். அவர் வானதி பயமிருக்கிறதா என்பார். ஆம் என்று தலையாட்ட வேண்டும். அப்போதுதான் இன்னும் சற்று நெருக்கமாக நம்மை அணைத்துக் கொள்வார். கடல் கடந்து நாடுகள் எல்லாம் சுற்றி திரும்பிய பிறகு அவர் ஸ்பரிசத்திலே புது கவர்ச்சி இருக்கிறது. அப்பப்பா, நம் உடல் ஏன் இப்படி நடுங்குகிறது? மயற்கூச்சம் ஏன் எழுகிறது? அவரது கைவிரல்கள் என் கைவிரல்களோடு பின்னி பிணைந்திருக்கின்றன. அவை என்ன கூறுகின்றன? அவை என் இதயத்துக்கு ஏதோ செய்தி கூறி அனுப்புகின்றன. அந்தரங்க பாஷை பேசுகின்றன. அரியணை எதற்கு? வெண்கொற்ற கொடை எதற்கு? மின்பஞ்சு மலரணை எதற்கு? இப்படியே இந்த இரண்டு சுரங்க பாதையிலே இருந்து விடலாமே. வேண்டும் என்றால் இங்குள்ள சுரங்க சிறையிலே இருந்து விடலாம். அது எப்படி முடியும்? முன்பே நாம் தான் அவரது இதய சிறையில் இருக்கின்றோமே. பாதாள சிறையில் அந்த வானர்குல வீரர் என்று வாடுகின்றார். அந்த பாதாள சிறையில் இருக்கும் வீரரை இன்னும் நாம் அரசர் விடுதலை செய்யவில்லையா? உடனே விடுதலை செய்ய கட்டளையிடுவோம். நம்மால் எப்படி கட்டளையிட முடியும்? அவர் சிறிய தந்தை உத்தம சோழர் என்றோ செய்ய வேண்டும். யோசிப்போம்.
வானதியின் சிந்தனையோடே திடீர் என்று ஒரு பயங்கர சப்தம் கேட்டது.
இது என்ன கர்ஜனை? புலியின் உருமல்,
நாணயங்கள் குலுங்கும் ஒளி, நூபுரத்தின் ஒளி போல் இருக்கும் என்பார்களே, பெண்கள் பேசுவது போல் இருக்கும் என்பார்களே. நாணய சாலையை காண வந்த அந்த மகளிர் குழுவினர் கூட சிரிக்க காணோமே. விளக்கு ஒளியை காணோமே. கானகத்தின் சாயலாயிருக்கிறதே. நாம் நடந்து நடந்து அடர்ந்து காடுகளுக்கு வந்துவிட்டோமே.
ஐயோ, எங்கு வந்துவிட்டோம்? அதோ அதோ பலமான இரும்பு கம்பிகள். கண்களே, நீங்கள் காண்பது உண்மையா? மங்கிய வெளிச்சத்தில் நீங்கள் காண்பது பேருண்மையா? என் அக்கா இளைய பிராட்டி குந்தவை தேவியின் மனம் கவர்ந்த வல்லவரையர் வந்தியத்தேவரை. கண்களே, நீங்கள் காண்பது மிக மெய்தானா? அவரே பார்க்க வாய்ப்பேற்பட்டால் அந்த வீரரை கண்களே நீங்கள் கண்டுவிட்டீர்களே. மிக நன்று. எத்தனையோ ஆண்டுகளாக பின் வானர்குல வீரரை பார்க்கின்றோம். இந்த நிலையிலா பார்க்க வேண்டும்? பழியேற்று பாதாள சிறையில் திக்கற்று துணையின்றி வாடும் அவரை இந்த நிலையிலா பார்க்க வேண்டும்? அக்காவிடம் போய் அவரை பார்த்ததை பற்றி கூறுவோம். அதென்ன வேங்கையின் பசி நிறைந்த உருமல்! ஐயோ, அதென்ன வந்தியத்தேவரின் சிறைக்குள்ளேயே வேங்கையும் இருக்கிறதே. அவர் அதோ வேங்கையோடி கட்டி தழுவுகின்றாரா, அல்லது கட்டி புரளுகின்றாரா? அவரை கொள்வதற்கு அந்த காலாந்த கண்டர் சிறிய பழுவேட்டரையர் இப்படியும் சதி செய்திருக்கின்றாரா? கடல் கடந்த நாடுகளில் இருந்து இளவரசர் திரும்பி வருவதற்குள் வந்தியத்தேவரை தீர்த்து கட்டிவிட விரும்புகின்றாரா? இப்படி கொடூரமான செய்கை எங்கோ கண்காண நாட்டில் நடக்கும் என்று அக்கா குந்தவை கூற கேட்டிருக்கின்றேன். எங்கோ ஆயிரம் பதினாயிரம் காத தூரத்தில் இருக்கும் நாடு ஒன்றில் சிங்கத்தோடு வீரனை கட்டிப்பிடித்து சண்டையிட செய்த வேடிக்கை பார்ப்பார்கள் என்று கூற கேட்டிருக்கின்றேன். சிவபக்தி மிகுந்த சோழ நாட்டிலும் இத்தகைய சித்திரவதை எப்படி வந்தது? புலியின் கூர்மையான நகங்கள் அவருடைய உடலுக்கு ஊறு செய்யுமே. நரம்பை சதையை பீய்த்து குதறிவிடுமே. இதை காணவா நான் வந்தேன்? வேண்டாம் வேண்டாம், திரும்பி போய் விடுகின்றேன். அக்கா அக்கா, அப்பா, ஐயோ அப்பா, இந்த மாதிரியான பயங்கர காட்சிகளை எல்லாம் நான் இனி காணவே மாட்டேன்.
குழந்தை போல் வானதி விம்மினாள். உலகமெல்லாம் போற்றி மிதக்கும் வீர திருமகனை பெற்று மகிழப் போகும் அந்த சிறந்த பெண் நல்லாள் விம்மினாள். அந்த பாதாள சிறைக்கு இயற்கையாய் வந்து கொண்டிருந்த ஒளியோடு தீவர்த்தியின் ஒளியும் சேர்ந்தது. வேறு திசை நின்று யாரோ வரும் காலடி ஓசை கேட்டது. சின்ன பழுவேட்டரையரும் விக்ரம மாராயனும் அங்கு வந்து கொண்டிருந்தனர். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த தீவர்த்தியின் ஒளி வானத்தியின் மேல் தொளித்து அவள் அங்கிருப்பதை புலப்படுத்திவிடும். இளவரசி அங்கு ஏன் வந்தாள், எப்படி வந்தாள் என்ற கேள்விகள் எழும். இளவரசியே, திரும்பி போய்விடு, திரும்பி போய்விடு. ஆனால் இளவரசி வானதி ஆடாமல் அசையாமல் அந்த குறுகிய பாதையில் கல்லோடு கல்லாக
நின்றாள்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.